அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 6 புதன்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையில் காணாமல் போனோர் பிரச்சினை குறித்து ஆராயும் ஜனாதிபதி ஆணையத்திடம் மன்னார் மாவட்டத்தில் காணாமல் போனோர் குறித்த பட்டியல் அளிக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி குறிப்பு.
என் மகன் தூங்கி கொண்டிருந்த பிள்ளையை ஒழிப்பு கூட்டி கொண்டு போனவியல் விசாரிச்சு போட்டு விடுறோம். ஒரு பிள்ளை செத்து போச்சேன்னு சொன்ன, செத்து போச்சேன்னு சொல்லி போட்டு ஒரு படத்தை கொழுகி போட்டேன். அதையே பார்த்து கொண்டு இருக்கல, இந்த பிள்ளை இருக்குதோ இல்லையோ என்ன சாப்பிடு அது சொல்லலாம். வேணாம், நீங்களும் ஒரு பிரச்சனைங்க, உங்களுக்கு முன்னாங்க.
சிறுவனை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் மத பிரமுகர் ஒருவர் கைதாக்கியிருப்பது பற்றிய செய்தி, தமிழ்நாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் திறக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, சவுதி அரேபியாவில் நிதாக்கத் சட்டம் அமலுக்கு வந்ததை அடுத்து நாடு திரும்பும் இந்தியர் மனநிலை குறித்து அமைச்சர் வயலார் ரவி தெரிவிக்கும் கருத்து. பின்னர் பலகணியில் நிதாகத் சட்டத்தினால் கேரள மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கும் தாக்கம், பெட்டகத் தொடரின் 2 பகுதி ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன், விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையேயான பிரச்சினைகளையும் பதற்றமான சூழலையும் சமாளிக்க முடியும் என்று தான் நம்புவதாக அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஜான் கெரி தெரிவித்துள்ளார். இருதரப்பு தலைவர்களை ஜெருசலம் மற்றும் பெத்லஹேம் சந்தித்து பேசிய அவர், ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் கட்டிவரும் குடியிருப்புகள் சட்டவிரோதமானவை என்பதை அமெரிக்கா மீண்டும் வலியுறுத்துகிறது என்று கூறினார்.
I want to make it extremely clear that at no time did the Palestinians in any way agree as a matter of...
மேற்கு கரை பகுதியில் குடியிருப்புகளை இஸ்ரேலியர்கள் விரிவுபடுத்தி வருவதை சுட்டிக்காட்டி பேச்சுவார்த்தைகளிலிருந்து விலகிவிடப் போவதாக பாலஸ்தீனிய தரப்பினர் அச்சுறுத்தியுள்ளார்கள். ஆனால் போலியான ஒரு நெருக்கடியை பாலஸ்தீனியர் உருவாக்குகிறார்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். எவ்வாறாயினும் இரு தரப்பினருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கான அறிகுறிகள் ஏதும் தெரியவில்லை என்று செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள்.
நியூயார்க்கில் 20 பிறகு டெமோக்ராட்டிக் கட்சியை பெருமளவு வாக்குகளால் வெற்றி பெற வைத்து நகர முதல்வராகியிருக்கும் பில் டி பிளேசியோ நியூயார்க் நகரை புதிய முன்னேற்ற பாதையில் தான் அழைத்துச் செல்லப் போவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மிக பெரும் செல்வந்தரான முன்னாள் மேயர் மைக்கேல் புரூம்பர்க் அவர்களுக்கு பிறகு இந்த பதவியை ஏற்றுள்ள டி பிளேசியோ சமத்துவமின்மையை எதிர்த்து தான் போராடப் போவதாக தேர்தல் வாக்குறுதி வழங்கினார். அமெரிக்காவின் விர்ஜீனியா மாநிலத்தில் கவர்னர் ஆளுநர் பதவிக்காக நடத்தப்பட்ட மிக நெருக்கடியான தேர்தலில் டெமோக்ராட் கட்சியைச் சேர்ந்த டெரி மெக்லிஃப் ஆளுநராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்.
சிரியாவின் தலைநகர் டெமாஸ்கஸின் மத்திய பகுதியில் ஒரு குண்டு வெடித்ததில் குறைந்தது 8 கொல்லப்பட்டுள்ளதாக அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த குண்டுவெடிப்பில் 50 அளவில் காயமடைந்துள்ளதாகவும் அரசு கூறுகின்றது. அங்குள்ள ஹிசாஸ் ரயில் நிறுவனத்தின் நுழைவாயிலில் இந்த குண்டுவெடிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் இதற்கு தீவிரவாதிகளே காரணம் எனவும் சிரியாவின் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. சிரியாவில் ஏற்பட்டுள்ள மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு தேதியை நிர்ணயம் செய்வது தொடர்பில் எடுக்கப்பட்ட சர்வதேச ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியடைந்து 1 ஆன நிலையில் இந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்றுள்ளது.
அமெரிக்காவின் ஆளில்லா விமானங்கள் பாகிஸ்தானுக்குள் நடத்தி வரும் தாக்குதல்கள் இம்மாதம் நிறுத்தப்படாவிட்டால் ஆப்கானிஸ்தான் உள்ள நேட்டோ படைகளுக்கான மிக முக்கிய விநியோகப் பாதையை தாம் வழிமறிக்கப் போவதாக பாகிஸ்தானின் எதிர்க்கட்சி அரசியல்வாதி இம்ரான் கான் எச்சரித்திருக்கிறார்.
The people of Pakhtunkhwa, who are the most affected by this war. The people of Pakistan want peace. So we'll do whatever it is.
பாகிஸ்தானிய தலிபன் இயக்கத்தின் தலைவர் ஹக்கீம் உல்லா மசூதை அமெரிக்கா கடந்த வாரம் கொன்றதன் மூலம் சமாதான பேச்சுகளை வேண்டுமென்றே அமெரிக்கா சிதைத்திருக்கிறது என்றும் இம்ரான்கான் குற்றம் சாட்டினார்.
வடதுருவ பகுதியில் ரஷ்ய அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 30 விடுவிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரி சர்வதேச கடல்சார் நீதிமன்றத்திடம் நெதர்லாந்து கூறியுள்ளது. 7 முன்னர் வடதுருவ பகுதியில் எண்ணெய் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிரீன் பீஸ் அமைப்பைச் சேர்ந்த 28 2 செய்தியாளர்களும் அந்த பகுதியில் போராட்டம் நடத்திய பொழுது கைது செய்யப்பட்டார்கள். ரவுடித்தனத்திற்கு எதிரான சட்டங்களை மீறினார்கள் என்று அவர்கள் மீது ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் விதிகளுக்கு புறம்பாக மனித உரிமை மீறல்களை ரஷ்யா செய்து அவர்களை தடுத்து வைத்துள்ளது என்று டச் அரசு கூறுகின்றது.
இஸ்ரேலில் ஊழல் குற்றங்களுக்காக வெளியேற்றப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட முன்னாள் கடுங்கோட்பாட்டு வெளியுறவு அமைச்சர் அவிக்டோர் லிபமனை இஸ்ரேல் நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. இஸ்ரேலின் வெளிநாட்டு தூதராக ஒருவரை நியமனம் செய்த விவகாரத்தில் அப்போதைய வெளியுறவு அமைச்சரான லிபனன் மோசடி செய்தார், நம்பிக்கை துரோகம் இழைத்தார் என்று கடந்த ஆண்டு குற்றம் சாட்டப்பட்டதால் வெளியுறவு அமைச்சர் பதவியையும் துணை பிரதமர் பதவியையும் ராஜினாமா செய்து வெளியேறினார். லிபமன் விடுதலை செய்யப்பட்டிருப்பதை வரவேற்றிருக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவருக்கு அமைச்சரவையில் மீண்டும் பதவி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் காணாமல் போனோர் பிரச்சினை குறித்து ஆராய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த குழுவிடம் மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழு ஒன்று மாவட்டத்தில் காணாமல் போனோரின் பட்டியலை இன்று கையளித்தது. இதுகுறித்த தகவலை தொகுத்து தருகிறார் சீவகன்.
இலங்கையில் போர்க்காலத்தில் காணாமல் போனவர்களின் விவகாரம் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற 3 பேர் கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் மன்னார் மாவட்டத்தில் காணாமல் போன சுமார் 2,300 அதிகமானவர்கள் குறித்து முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவரான அருட்தந்தை சிவமாலை அவர்களின் தலைமையில் வந்த மன்னாரைச் சேர்ந்த குழுவினரே ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை சந்தித்து தமது முறைப்பாடுகளை கையளித்திருக்கின்றார்கள். ஆணைக்குழுவின் கொழும்பு கிருளப்பணியில் அமைந்திருக்கின்ற தலைமையகத்தில் வைத்து ஆணையாளர்களை சந்தித்த அந்த குழுவினர் ஏற்கனவே இவை குறித்து தாம் பல இடங்களில் முறைப்பாடு செய்தும் எந்தவிதமான பலனும் கிடைக்காத காரணத்தினால் தம்மால் இந்த ஆணைக்குழுவில் கூட முழுமையாக நம்பிக்கை வைக்க முடியாத நிலையே இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். இதுகுறித்து மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவரான அருட்தந்தை சிவமாலை அவர்கள் கூறுகையில்,
யுத்தம் முடிந்து 5 வருடத்துக்கு பிற்பாடாவது இந்த ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இருந்தாலும் நானும் எங்களுடைய தமிழ் மக்களும் இந்த ஆணைக்குழுவிலே பெரிய நம்பிக்கை வைப்பதாக இல்லை. ஏனென்று சொன்னால் ஏனைய கடந்த கால ஆணைக்குழுக்களெல்லாம் பல ஏமாற்றங்களை தந்திருக்கின்றன. இருந்தாலும் எங்களுக்கு வேறு இடம் இல்லை. ஆகவே எங்களால் இயலா தன்மையிலே உங்களிடம் இந்த இதை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இருந்தாலும் நாங்கள் 2,301 தான் எங்களிடம் நாங்கள் இதுவரைக்கு சேர்த்திருக்கின்றோம். இவையெல்லாம் எங்களுக்கு பல பேர்கள் இன்னும் அப்ளை பண்ணாமல், அதாவது தரப்படாமல் இருக்கின்றன. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு பல காரணங்கள், அவர்கள் சொல்லி சொல்லி களைச்சி போயிட்டார்கள், அவர்கள் எழுதி எழுதி களைச்சி போயிட்டார்கள். மற்ற இதிலே நம்பிக்கை இல்லாத தன்மையில் அவர்கள் இன்னும் பதியப்படாமல் இருக்கின்றார்கள். எங்களுடைய பிள்ளைகள் ஒன்று இருக்கின்றார்களா இல்லையா என்கின்ற கேள்வி, இருந்தால் என்று சொன்னால் எங்கு என்று சொல்ல வேண்டும், இல்லை என்று சொன்னால் யாரு கொண்டது, கொண்டதற்கு காரணம் என்ன, அப்படி ஒன்று முடிவு வந்தால் சொன்னால் அவர்களுக்கு மன்றாடுவார்கள்.
இந்த குழுவில் காணாமல் போன சிலரது உறவினர்களான சுமார் 20 மன்னாரிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்கள் தமது நிலை குறித்து கூறுகையில்,
கரை கொடுத்த ஒரு தாய் நான், என்ன மாதிரி பல தாய்மார் காணாமல் கொடுத்துட்டு இருக்கணும். என் மகன் தூங்கி கொண்டிருந்த பிள்ளைய ஒழிப்பு கூட்டி கொண்டு போனவியல் விசாரிச்சு போட்டு விடுறோம். ஒரு பிள்ளை செத்து போச்சேன்னு சொன்னேன், செத்து போச்சேன்னு சொல்லி போட்டு ஒரு படத்தை குழைய போட்டு என்னத்தையும் செய்து போட்டு அதையே பார்த்து கொண்டு இருக்கல. இந்த பிள்ளை இருக்குதோ இல்லையோ, என்ன சாப்பிட்டுதோ என்ன என்னென்று அது சொல்லலாம். வேண்டாம், நீங்களும் ஒரு பெற்ற நீங்கள் உங்களுக்கு முடங்க மக்கிட நிலப்பாடு
வைத்தியம் செய்து கொண்டிருந்த பிள்ளைகளை அடுத்த முறை போய் பார்க்க காணையில்லை. தங்களுடைய மனைவிகளோட பெற்றாரோட வந்து ராணுவத்திட்ட சரண்டர் ஆக கொண்டு ஒளிபரிக்கு மூலம் அறிவிச்சு சரண்டர் ஆன பிள்ளைகளின் பேர்வீரமும் இல்லை.
மகனுக்கு ஒரு 6 காணா போய் பவனியாவிலிருந்து கொழும்புக்கு வழி கிடைக்க ஸ்டேஷன் நின்று தான் காணா போய்க்கிறேன். அதையும் ஃபுல்லாக இராணுவத்தின் கட்டுப்பாடுலாம் அது நடந்திருக்கு. நாங்கள் இந்த எல்லா அறிவிச்சலும் கொடுத்து இவங்களுக்கு இப்போ கடைசியாக இந்த ஆணைக்குழுவில் 75% நம்பிக்கை இருக்குது. அதால் தான் நாங்கள் மீனாக்கட்டு வந்து இன்றைக்கு எங்களோட டாக்குமெண்ட்ஸில் அறிக்கையில் கையெழுத்துக்கிறோம்.
இவர்களுக்கு பதிலளித்து பேசிய ஆணையர்களில் ஒருவரான மனு ராமநாதன் அவர்கள், காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க தம்மால் ஆன அனைத்தையும் செய்வோம் என்று உறுதியளித்தார்.
நாங்களும் எங்களால் முடியும் அளவு உங்களுக்கு உதவி செய்யத்தான் இருக்கின்றோம். உங்கள் மன வருத்தங்கள் எங்களுக்கு நன்றாக நாங்கள் அதனை உணர்கின்றோம். எங்களால் முடிந்தளவு உங்களுக்கு நாங்கள் உங்கள் பிள்ளைகளை தேடித்தர நாங்கள் முயல்கின்றோம். எங்களுடைய ஆணைக்குழு நாங்கள் அங்கு வருவோம். அங்கு வந்து நீங்கள் எங்கள் முன்னிலையில் வரலாம், உங்களுடைய பிரச்சனைகளை கூறலாம், உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் கொடுக்கிறார்கள் அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம், நாங்கள் அந்தந்த நேரத்தில் அதை நிவர்த்தி செய்வோம்
என்றார் மனு ராமநாதன்.
செய்தியை வழங்கியவர் சீவகன். வவுனியா அருகே சிறுவர் பாதுகாப்பு இல்லத்தில் இருந்த சிறுவன் ஒருவனை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
தமகஸ்கட சிறுவர் இல்லத்து சிறுவன் மீதான பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள அந்த இல்லத்தை நடத்தி வந்த மதகுரு ஒருவரை விளக்கமறியலில் வைக்குமாறு வவுனியா மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கின்றது. அட்டமகஸ்கட செட் செவன என்ற சிறுவர் இல்லத்தைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினரால் செய்யப்பட்ட ஒரு முறைப்பாட்டை அடுத்து விசாரணைகளை நடத்தி வந்த போலீசார் நேற்று சந்தேக நபராகிய கல்யாணதீச தேரர் என்ற மதகுருவை கைது செய்திருந்தனர். இன்று அவரை வவுனியா மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர் செய்த போலீசார் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் நடைபெறுவதாக தெரிவித்து இவரை விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார்கள். சந்தேக நபரை பிணையில் விட வேண்டும் என அவருடைய சார்பில் ஆஜராகி இருந்த சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். எனினும் இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை கேட்டறிந்த வவுனியா மாவட்ட நீதிவான் வி ராமகமலன் அவர்கள் சந்தேக நபராகிய மதகுருவை வரும் 19 தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் என தெரிவித்து அட்டமகாஸ்கட சிறுவர் இல்லத்தில் இருந்த 6 சிறுவர்களை போலீசார் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர் செய்திருந்தனர். இதேவேளை இந்த வழக்கு தொடர்பாக சரியான முறையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தி கொழும்பில் உள்ள சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அலுவலகத்தின் முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்த சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர் சங்கத்தின் செயலாளர் கே கே கீர்த்தி ரத்னா அவர்கள் சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதை வரவேற்றிருக்கின்றார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். யாழ்ப்பாணத்தில் நடந்த இரு பாலியல் வல்லுறவு மற்றும் கொலை சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வண்ணம் பெண்கள் குழு ஒன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியது. இது குறித்து வவுனியாவிலிருந்து மீண்டும் மாணிக்கவாசகம்.
யாழ் மாவட்டத்தில் கடந்த மாதம் அடுத்தடுத்து 2 பெண்கள் பாலியல் வன்புணர்வின் பின்னர் கொலை செய்யப்பட்டிருந்ததை கண்டித்து இன்று புத்தூரில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. இவற்றில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த வேண்டுமென்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். யாழ் மாவட்ட பெண்கள் அமைப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து யாழ் பிரதேச பெண்கள் செயற்பாட்டாளராகிய ரஜினி சந்திரசேகரம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
கடந்த ஒரு மாதத்துக்குள்ள லோகராணி மைதிலி என்ற இரு பெண்கள் பலரால் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருந்தார்கள். இவ்வாறு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்தப்பட்டு இருப்பதை நிப்பாற்றத்துக்கும் இனிமேல் இப்படியான சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கான சமூக பொறுப்பு சட்டத்துறை நீதித்துறை நிர்வாகத்துறை பொறுப்பெடுக்கணும் என்றதையும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனாங்க. லோகராணி மார்க்கண்டு மற்றும் மைதிலி அமிர்தலிங்கம் என்ற இரு பெண்கள் லோகராணி மார்க்கண்டு நாச்சிமார் கோயிலடி கோயிலின் தேர் முட்டியில வந்து அவருடைய உடல் கிடந்தது. அதுக்கு பிறகு கிடைக்கப்பட்ட தகவலின்படி பலரால் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். 12 நாள் அவர் காணாம போயிருந்தது அறியப்பட்டது. அடுத்தது மைதிலி அரியரட்டம் யாழ்ப்பாணம் புத்தூர் பிரதேசத்தை சேர்ந்தவர். அவர் வந்து திங்கட்கிழமை காணாம போய் செவ்வாய்க்கிழமை அவருடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற கிணத்துக்குள்ள இருந்து அவருடைய உடல் எடுக்கப்பட்டது. அதற்கு பின் மருத்துவ பரிசோதனை பின் அவர் பலரால் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டிருந்தார் என்று தெரிய வந்தது
என்றார் ரஜினி சந்திரசேகரம் அவர்கள். இந்த 2 கொலைகள் தொடர்பிலும் போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்ற போதிலும் அவற்றில் தங்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
நாச்சிமார் கோயிலடி சம்பவம் வந்து கடந்த மாதம் 16 தேதி அவருடைய உடல் காணப்பட்டது. அடுத்து 12 நாளுக்குள்ள புத்தூர் மைதிலி என்ற பிள்ளையின் கொலை நடைபெற்றிருந்தது. நாச்சிமார் கோயில் சம்பவம் தொடர்பாக ஒருவரை போலீசார் கைது செய்து இன்னும் இருவரை தேடிக்கொண்டிருப்பதாக கூறியிருந்தார்கள். புத்தூர் சம்பவம் தொடர்பாக இருவரை விசாரணை செய்வதாக போலீசார் கூறினார்கள். இருந்த போதும் இவர்களுடைய விசாரணைகளின் துரிதம் எங்களுக்கு திருப்தியாக இல்லை. அத்துடன் சட்ட ரீதியாகவும் நிர்வாகத்துறை ரீதியாகவும் இந்த சம்பவங்கள் சார்ந்து துரிதமாக பணியாற்றுவதாக தெரியவில்லை. இவற்றை துரிதமாக செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதற்கும் அடுத்ததாக சமூக பொறுப்புள்ளவர்கள் இதுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதற்கும் எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம்
என்றார் ரஜினி சந்திரசேகரம் அவர்கள்.
மாணிக்கவாசகம் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழ்நாட்டில் இலங்கை போரின் இறுதி கட்டத்தில் பலியான தமிழர்களை நினைவுகூரும் வகையில் நினைவு மண்டபம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து டி என் கோபாலன்.
விடுதலை புலிகளுடனான மோதல்களின் இறுதி கட்டத்தில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தஞ்சையில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் இன்று புதன் திறந்து வைக்கப்பட்டது. அது திறக்கப்படுவதற்கான அனுமதியினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நேற்று அளித்த நிலையில் இன்று நினைவு முற்றத்தினை உலகத் தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ நெடுமாறன் திறந்து வைத்தார். முற்றத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கிய காலத்தில் இருந்தே தொடர்ந்து பல்வேறு தடைகள் எழுந்து வந்தன. அவை முடிவுற்ற நிலையில் நவம்பர் 8 நாள் மாலைதான் திறப்பு விழா என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உயர்நீதிமன்ற அனுமதி கிடைத்த பின்னும் வேறு சில தடைகள் எழக்கூடும் என்று அஞ்சியே இன்று காலையே நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டது என்கின்றனர் நோக்கர்கள். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவின் கணவர் எம் நடராஜன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். இறுதிக்கட்ட போரில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் சிதறி கிடப்பது, முள்வேலி முகாம்களில் தமிழர்கள், இவை போன்ற காட்சிகள் பல முற்றத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வர வேண்டும், தமிழர்களுக்கு தனி இடம் வேண்டும் என்றெல்லாம் கூறி தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தங்கள் உயிரினை மாய்த்துக் கொண்ட முத்துக்குமார் உள்ளிட்ட 20 பேருக்கும் முற்றத்தில் சிலைகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன.
சென்னையிலிருந்து கோபாலன். இந்தியாவின் கோவா மாநிலத்தில் வசிக்கும் நைஜீரியர்கள் பலர் அந்த மாநில போலீசாரால் துன்புறுத்தப்பட்டதாக நைஜீரிய தூதர் புகார் தெரிவித்திருந்தார். கோவாவில் நைஜீரியர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்றை அடுத்து சமீபத்தில் தீவிர விசாரணை கோரி அந்த மாநிலத்தில் வசிக்கும் நைஜீரியர்கள் சாலை மறியல் சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த சம்பவத்தை அடுத்து பல நைஜீரியர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வந்தன. இந்த பின்னணியில் நைஜீரிய தூதரின் இந்த கருத்துக்கள் வருகின்றன. இதுகுறித்து டெல்லியிலிருந்து செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் ஜெயக்குமார்.
இந்தியாவில் சுற்றுலா தலமாக திகழும் கோவாவில் நைஜீரியர்களை காவல்துறை தொடர்ந்து இன்னலுக்கு உட்படுத்துவது வருத்தத்துக்குரியது என இந்தியாவுக்கான நைஜீரிய தூதர் துபிசி வைட்டஸ் அமக்கு தெரிவித்துள்ளார். இவர் இதுகுறித்து பிபிசியிடம் பேசிய போது இந்தியாவில் வாழும் நைஜீரிய சமுதாயம் அவமதிப்போடும் மன வருத்தத்தோடும் வாழ்வதாக தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில் இந்தியாவில் 50,000 நைஜீரியர்கள் வாழ்கிறார்கள், இருந்தபோதும் இந்தியர்கள் நைஜீரியாவில் கிட்டத்தட்ட 1,000,000 பேர் வசிப்பதை மறந்துவிடக்கூடாது எனவும் கூறினார். இருநாட்டு நல்லுறவையும் பேணிக்காக்க வேண்டிய அவசியத்தையும் புரிந்து கொள்ள அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவில் நைஜீரியர்கள் வாழ்வதைப் போல் நைஜீரியாவிலும் இந்தியர்கள் வாழ்கிறார்கள். இதை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள்? இதை புரிந்து கொண்டாலே அனைத்துக்கும் தீர்வு கண்டுவிடலாம். அண்மையில் கோவாவின் பனாஜி பகுதியில் போதை மருந்து விற்கும் கும்பலுக்கு இடையேயான மோதலில் நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் காவல்துறை சரியான நடவடிக்கையை எடுக்க கோரி அந்த பகுதியில் நைஜீரிய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது காவல்துறையினர் மீதும் தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதனால் நகர காவல்துறை இவர்களில் 50 பேரை கைது செய்து காவலில் வைத்துள்ளது. அது மட்டுமின்றி கோவாவில் தங்கியுள்ள அனைத்து வெளிநாட்டவர்களின் ஆவணங்களையும் அதிகாரிகள் சரிபார்க்க துவங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் புதுதில்லியில் உள்ள நைஜீரிய தூதரகத்தின் அதிகாரிகள் கோவாவில் தங்கியுள்ள நைஜீரிய நாட்டவர்களை சந்தித்து பேசினர். பின்னர் தூதரகத்தின் நிர்வாக அதிகாரியான ஜேக்கப் வடிபியா, கோவா மாநிலத்தின் காவல்துறை பொது இயக்குநரான கிஷன்குமார் மற்றும் வடக்கு கோவா எஸ்பியான பிரியங்கா காஷ்யப் ஆகிய இருவரையும் திங்களன்று சந்தித்தார். இந்த சம்பவத்தில் நைஜீரிய நாட்டவர்கள் நடத்தப்பட்ட விதம் குறித்து அவர் தனது அதிருப்தியை வெளியிட்டார். நைஜீரிய மக்கள் பாரபட்சமாக நடத்தப்படவில்லை என்று கோவா போலீஸ் அதிகாரிகள் தூதரக அதிகாரியிடம் கூறியுள்ளனர். பொது உத்தரவின் பேரில் கோவாவில் தங்கியுள்ள எல்லா வெளிநாட்டவர்களின் ஆவணங்களும் சோதனையிடப்படுவதாகவும் போலீசார் கூறியிருக்கின்றனர். அரசியல்வாதிகள் செய்யும் அனைத்து தவறுகளுக்கும் மற்றவர்கள் மீது பழி சுமத்துவது சரியல்ல என்றும் நைஜீரிய தூதர் துபிசி வைட்டஸ் அமக்கு குறிப்பிட்டார். மேலும் இந்த சம்பவங்கள் குறித்து அவரது அதிருப்தியை பத்திரிகையாளர்களிடமும் அவர் வெளியிட்டுள்ளார்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். சவுதி அரேபியாவில் வேலைக்கு சென்ற இந்திய தொழிலாளர்கள் அங்கு கொண்டுவரப்பட்ட நிதாக்கத் சட்டத்தை அடுத்து நாடு திரும்ப நேரிட்டது. இந்த மாதிரி சட்ட ரீதியான ஆவணங்கள் இல்லாததால் நாடு திரும்ப வேண்டிய இந்திய பணியாளர்கள் அங்கு இந்த முறை துன்புறுத்தப்படவில்லை என்று வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அமைச்சர் வயலார் ரவி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
சவுதி அரேபிய அரசு சட்டவிரோதமாக அந்நாட்டில் பணியாற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்களது பணி ஆவணங்களை சட்ட ரீதியாக திருத்திக் கொள்ள அளித்த காலக்கேடு முடிவடைந்த நிலையில் அங்கிருந்து நாடு திரும்பும் இந்தியர் தொழிலாளர்கள் அங்கு துன்புறுத்தப்பட்டதாக எந்த ஒரு புகாரும் இல்லை என்று வெளிநாட்டு வாழ் இந்தியர் நலத்துறை அமைச்சர் வயலார் ரவி கூறியிருக்கிறார். சமீபத்தில் சவுதி அரசாங்கம் நிதாகத் என்ற சட்டத்தை உருவாக்கியது. சவுதி தேசிய மக்களின் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமாக அங்கு தங்கியிருக்கும் வெளிநாட்டினர் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. வெளிநாட்டு பணியாளர்களுக்கு பணி குறித்த ஆவணங்களை சட்ட ரீதியாக அளித்திருந்த கால அவகாசம் நவம்பர் 4 முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து சவுதியிலிருந்து இந்தியாவிற்கு 134,000 இந்தியர்கள் திரும்பியுள்ளதாக கூறும் அமைச்சர் வயலார் ரவி, இதுவரை இந்தியர்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் எந்த விதமான ஒரு இடைஞ்சலையும் ஏற்படுத்தவில்லை என்றார். இதுவரை எந்த ஒரு சம்பவமும் புகாரும் இல்லை. இந்த முறை பொதுவாக சவுதி அதிகாரிகள் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்று இந்திய தூதரின் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லை, வீட்டு சோதனைகளும் இல்லை. இதுவரை 134,000 இந்தியர்கள் திரும்பியுள்ளனர். மேலும் அந்நாட்டில் பணியாற்றி வரும் இந்திய தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை இந்திய தூதரகம் செய்து வருகிறது என்றும் வயலார் ரவி தெரிவித்தார். இந்த விஷயம் குறித்து சவுதி அரேபியாவுக்கான இந்திய தூதர் ஏற்கனவே அந்நாட்டு அமைச்சர்களை சந்தித்து இது குறித்து விவாதித்திருக்கிறார். முன்பு நடந்து கொண்டதை போல் அவர்கள் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை என்றும் என்னால் கூற முடியும். இந்திய தூதரகம் என்ன செய்கிறது என்றால், தங்களது தொழில் அனுமதி ஆவணங்களில் திருத்தங்களை செய்து கொண்ட தொழிலாளர்களுக்கு அந்த திருத்தங்களை மேற்கொள்ள உதவுமாறு கோருகிறது. அவ்வாறு திருத்தங்களை செய்ய முடியாத தொழிலாளர்கள் நாடு திரும்ப வேண்டும்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பலகணி. நிதாகத் சட்டமும் பாதிக்கப்படும் கேரள தொழிலாளர்களும் பெட்டகத் தொடரின் 2வது பகுதி வழங்குகிறார். சமீபத்தில் கேரளா சென்றிருந்த நமது சிவராமகிருஷ்ணன்.
எண்ணெய் வளம் மிகுந்த சவுதி அரேபியா உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்க வழி செய்யும் வகையில் கொண்டு வந்துள்ள நிதாகத் சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் பல நாடுகள் அதன் காரணமாக எழும் பிரச்சினைகளை கையாள தயாராகி வருகின்றன. கேரளாவைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் வளைகுடா நாடுகளில் பணியாற்றி அந்த நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் பொருளாதார பங்களிப்பை செய்து வருகின்றார்கள். ஆனால் அவர்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் வேலையை இழந்து மீண்டும் கேரளா திரும்பி வருவதன் காரணமாக ஏற்படும் சமூக பொருளாதார தாக்கம் கணிசமான அளவில் இருக்கும் என்று கருதப்படுகின்றது. பிரச்சனைகளின் தாக்கம் தெரிய ஆரம்பித்தாலும் அரசு இந்த விஷயத்தில் மெத்தன போக்கை கையாள்கிறது என்று குற்றம் சாட்டுகின்றார் கேரள பிரவாசி சங்கத்தின் மலப்புரம் மாவட்ட செயலாளர் அப்துல் ரசாக்.
நிதாகத்து பிரச்சனை எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸிலும் கண்டினியூ வந்துடும். அது வந்திருந்தா இந்த கேரளா போல கண்ட்ரி எல்லாம் சோமாலியா மாதிரி மாறிடும். பின் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்திதி வரப்போற ஃபைனான்சியலி இன்கம் நின்று கழிஞ்சா நம்ம எந்த செய்யும்? இந்த பிரச்சனத்துக்கு டப்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு இதுவரைக்கும் புரிஞ்சில்ல. அதுதான் பிரச்சனை.
வெளிநாடுகளில் இருந்து வரும் பண வரவுகள் கேரளாவுக்கு மிகவும் முக்கியமானது என்றாலும் நிதாகத் சட்டத்தால் மாநிலத்து நிதி ஆதாரங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது என்று கூறுகின்றார் மாநில முதலமைச்சர் உம்மன் சாண்டி.
I don't think any such huge breakdown in these things. Some extent that may affect.
மாநிலத்தின் நிதி ஆதாரங்களில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்று நான் கருதவில்லை. ஓரளவுக்கு அதன் தாக்கம் இருக்கும். கேரளாவுக்கு திரும்பி வருவோரின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. அதே நேரம் கேரளாவிலிருந்து பலர் வேறு பல நாடுகளுக்கு போகிறார்கள். எனவே மாநிலத்தின் நிதி ஆதாரங்களை பாதிக்கும் வகையிலான தாக்கங்கள் இருக்கும் என்று நான் சொல்வது சரியல்ல. ஏதாவது நிதி இழப்புகள் ஏற்படுமானால் அதை சரி செய்வதற்கு மாற்று திட்டங்கள் அரசாங்கத்திடம் இருக்கின்றன.
இந்த பிரச்சினை மாநிலத்தின் நிதியுடன் மட்டும் தொடர்புடைய பிரச்சனையாக இல்லாமல் தனி நபர்கள் மற்றும் குடும்பங்களிலும் சமூக பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று பலர் அஞ்சுகிறார்கள். நிதாகத் சட்டத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள பகுதியாக பார்க்கப்படும் மலப்புரத்தில் இருக்கும் உள்ளூர் பத்திரிகையாளர் வினோத்குமார் பிரச்சனை பூதாகாரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றார்.
நிதாகத் இஷ்யூஸ் மலபார் ஏரியா எஸ்பெஷலி இன் மலப்புரம் பீச் ஃபேஸ்டு எ பிக் ப்ராப்ளம். ஹியூஜ் பீப்புள் கமிட்டட் சூசைட்ஸ்.
இந்த நிதாகத் சட்டத்தால் இங்கே மலப்புரம் பகுதியில் நாங்கள் பெரும் பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கின்றோம். இங்கிருந்து சவுதிக்கு சென்ற சுமார் 2 லட்சம் பேர் திரும்பியிருக்கின்றார்கள். நிறைய பேர் இங்கே தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தாததால் பலரது வீடுகள் தீக்கிரையாகியிருக்கின்றன. திரும்பியவர்களிடம் பணம் இல்லை. வங்கிகள் மற்றும் தனியாரிடம் வாங்கிய கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாததாலேயே இவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. சவுதியில் மிகவும் கடுமையாக அவர்கள் உழைத்தும் பலன் ஏதும் இல்லாமலேயே அவர்கள் திரும்பியிருக்கின்றார்கள். அப்படி வந்தவர்களை அரசு புறந்தள்ளி இருக்கின்றது.
இப்படி பலர் சவுதிக்கு சென்று சிக்கலில் மாட்டிக்கொள்வது பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் சிக்குகிறார்கள் என்பதை விளக்குகிறார். அங்கு சுமார் 10 ஆண்டுகள் வேலை செய்துவிட்டு மலப்புரம் பகுதிக்கு திரும்பி வந்து இப்பொழுது வர்த்தகத் துறையில் பணியாற்றி வரும் ஷிகாப் கேட்டியோ.
இந்த சவுதி அரேபியில கொஞ்சம் ஜாஸ்தி காசு இருக்குன்னு ஒரு ஆள் வந்து சொல்லும், ஒரு 40 விசா 50 விசா இருக்கு, அது ஏஜென்ட்க்கு கைமாறும். அந்த ஏஜென்ட் கேரளாவில் என்ன செய்து முடிச்சா சொன்னால் பேப்பரில் போடும், இந்த விசா இருக்குது, ப்ரீ விசா இருக்குது. ப்ரீ விசா என்ன சொன்னால் அதில் விசாவில் ஜாப் இருக்கும், டிரைவர் விசா இருக்குது, ஹவுஸ்மேடு விசா இருக்குது. அந்த விசையெல்லாம் அந்த ஆளுகளெல்லாம் நல்ல மனசில் நல்லது நினச்சி ஆளுகள்லாம் விசக்காக வரும். விசக்காக வந்தால் 50,000 ரூபா 1 லாக் ரூபீஸ் 2 லாக்ஸ் ரூபீஸ் விசா கொடுப்பேன். விசா கொடுத்து டிக்கெட் எடுத்தேன், ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா எடுத்து டிக்கெட் எடுத்து அனுப்புவோம். அனுப்பி அங்கே சென்னாலே தெரியும், 1 இயர் விசா இருக்குது, ஜாப் இருக்கல, அந்த அரபி இருக்குது, அப்புறம் ஸ்பான்சர் இருக்குது, ஸ்பான்சர் ஒரு கரிமல் அர்த்தம், என் கையில் ஜாப் இருக்கல, நீ எங்கே வேணாலும் போய் ஜாப் பண்ணு, மாதத்தில் இருக்க 300 ரியால் கொடுக்கணும், அந்த மாதிரி வேலைக்கே ஆகிய போகுது. அது இங்கேருந்து நல்ல ட்ரீம்ஸ் நல்ல சொப்னம் கண்டு அங்கே போயிட்டு அந்த வேலை இல்லாத இங்களை கவலைப்பட்டு கவலையிலெல்லாம் திரிஞ்சு அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்து துட்டு சம்பாதிச்சு அந்த துட்டெல்லாம் வீண்டும் அரபி எங்கே விசா அடிக்கிறதுக்கு 1,000 ரியால் கூட இயர்லி வீண்டும் அந்த அரபியை சாப்பிடும். சவுதியில் ஒரு நேம் இருக்குது, சவுதி அரபியில் ஏது அரபிக்கும் ஸ்பான்சர் விசா கொடுக்காம அதுதானே பிரச்சனை. ஆ ஸ்பான்சர் லெட்டர் உபயோகிச்சுட்டான அது ஏஜென்ட் கைப்படுறது, ஏஜென்ட் தானே இங்கே சீட்டிங் நடத்துறது.
சவுதிக்கு சென்று கடன் மேல் கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு உள்ளாகி இன்று நிர்கதியான நிலையில் உள்ளதாக கூறுகின்றார் முகமது யூசுப்.
சவுதி விசா ஞாபகம் கேரி
சொன்னா இங்கேருந்து போயது அங்கே கெஃப்டீரியல் வேலை பண்ணுறது விசக்கணும். அங்கே சேர்ந்து இறங்கியப்போ நம்ம ஸ்பான்சர் சொன்னது இந்த வேலை இல்லை இங்கே, நீ எங்கே வேணாலும் போய் வேலை பண்ணும், அதுக்கப்புறம் மாதம் மந்த்லி எனக்கு 300 ரியால் கொடு அப்படி சொன்னதும் நான் அங்கே டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேலை கிடையாது, அங்கேயே வேலை கிடையாது, நீ என்ன ஸ்பான்சர் எடுத்திருக்கு அங்கேயே போய் வேலை பண்ணு எல்லாரும் சொன்னிட்டு எங்கேயோ தப்பி ஒரு வேலை கிடச்சாச்சு, எங்கே வேலை பண்ணுவோ, வருஷம் ஒன்றாச்சு ரெண்டாச்சுன்னா ஊரில் போகலே, ஊரில் வந்தது தானே கஷ்டத்தில், நம்ம வீடு எல்லாம் பணயப்படுத்தி பேங்க்கில் லோனுக்காக வச்சுட்டு அந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் அடைக்க முடியாது, பேங்க்கெல்லாம் ஜப்தி இது போயிடுச்சு. நிதா காத்த நேமத்தை வந்து 1,500 ரியால் கொடுத்தா அந்த ஆள் ரினியூவல் பண்ணுறான்னு சொன்னாச்சு, 10 ரியால் என்ன கையில் இல்லை சார். அதுக்கப்புறம் அவர் நீ ஊரில் போயிடுறா, ஊர் போகுதுக்காக இருக்குது 1,500 ரியால் கொடு, என்ன ஒரு விஷயம் இல்லை, எங்கள் நிதா காத்து எக்ஸிட் அடிக்கிறது சொன்னது, இன்னும் எக்ஸிட் அடிக்கிறதுக்கு பைசா வேணும்னு சொன்னாச்சு. நான் என்ன செய்ய முடியும்னு ஒன்றும் தெரியல, மேலே ஆண்டவருக்கு கீழே பூமி இருக்கு, அதுக்கப்புறம் இன்னுமே தெரியாது, ஊரில் திரும்பி வந்துச்சு, இப்போ வேலை இல்லை கூலி இல்லை.
கேரளாவில் உள்ள வெளிநாடு வாழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்புகளும் கட்சி ரீதியாக பிரிந்துள்ளன. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாக கேரளா பிரவாசி சங்கமும் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஆதரவாக பிரவாசி லீகும் செயல்படுகின்றன. அதேபோல காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாகவும் ஒரு அமைப்பு உள்ளது. ஆளும் ஐக்கிய முன்னேற்ற கூட்டணியில் அங்கம் வகிக்கும் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஆதரவான பிரவாசி லீகின் திருவனந்தபுரம் கிளையின் செயலாளர் பீர் முகமதுவிடம் நிதாகர் சட்டத்தால் சமூக ரீதியில் என்ன தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளன என்று கேட்டேன்.
ஒரு வீட்டில் 10 பேர் இருந்ததா 10 பேர்ல ஒரு ஆளுக்கு கூட இங்கே வேலை இல்லை, இங்கே 5,000 10,000 சம்பளம் கிடைச்சுனாக்க இங்கே அவன் வேலை செய்யறதுக்கு தயார் இல்லை. அவன் அங்கே வெளிநாட்டில் போய் அவன் அங்கே என்ன எனக்கு 2 லட்சம் கிடைக்கும் 3 லட்சம் அங்கே போனால் ஒன்றுமே இல்லை. நான் இப்போ சவுதி அரேபியாவில் ஜஸ்ட் ஒரு விசிட்டிங்குக்கு போனேன், விசிட்டிங்கு போய் அங்கே பார்க்கும்போது ரொம்ப பரிதாபகரமாக இருக்குது, பிரச்சனை நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. 50 வயசு அல்லனாக்கா ஒரு ஆள் 20 வருஷம் 30 வருஷம் அங்கே வேலை செஞ்சு ஒன்றும் இல்லாமல் திரும்பி இங்கே வரும்போது அவங்களோட ஃபேமிலி அவங்க அடுத்த ஜெனரேஷனில் எல்லாம் பெரிய ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கு சார். எனக்கு அவன் படிக்க வைக்க முடியலை, பள்ளிக்கூடத்தில் ஒன்று கொண்டு சேர்க்க முடியலை, படித்தவங்களுக்கு அங்கே வேலை இருக்குது, அங்கே நல்ல சம்பளம் இருக்குது சார். இந்த மிடிலாக இருக்க ஆளுங்களுக்கு அங்கே போய் அங்கே 1,500 2,000த்துக்கு வேலை செஞ்சு அவன் லைஃபும் போயிடுது, அவன் மக்களோட லைஃபும் போயிடுது, அவங்க ஜெனரேஷனே தொலைஞ்சு போயிடுது சார்.
நிதாகர் சட்டத்தால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகள் தற்காலிகமானது தான் என்றாலும் அதை சமாளிக்க முடியும் என்கின்றார் மாநிலத்திலேயே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் டிராவன்கூரின் மேலாண் இயக்குனர் சஜீவ் கிருஷ்ணன்.
There is a temporary setback, no doubt, in the sense that people will have to come back. But the sense of opportunity that people see, the sense of optimism that I feel in the people...
ஒரு தற்காலிகமான பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான். மக்கள் திரும்பி வர வேண்டிய சூழல் காரணமாக நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாவார்கள் என்பது உண்மை. ஆனால் இங்கு இப்போது இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதில் மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வமும் ஆக்கப்பூர்வமான மனநிலையும் இருக்கிறது. இப்போது நெருக்கடியில் உள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை அரசாங்கத்தின் நோக்கா அமைப்போடு சேர்ந்து முன்னெடுப்பதற்கு நாங்கள் திட்டங்களை தீட்டியிருக்கிறோம்.
நிதாகர் சட்டம் பொருளாதார ரீதியில் மட்டுமன்றி வேறு பல வகைகளிலும் பெரும் சமூக தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது குறித்தும் பிரச்சனைகளுக்கான தீர்வு குறித்தும் அடுத்த பகுதியில் பார்ப்போம்.
நிதாக்கர் சட்டமும் பாதிக்கப்படும் கேரள தொழிலாளர்களின் பெட்டகத்தொடரின் இரண்டாவது பகுதியை கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சிவராம் கிருஷ்ணன். இதன் அடுத்த பகுதிகளை வரும் நாட்களில் கேட்கலாம். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
நியூயார்க்கில் 20 வருடங்களுக்கு பிறகு டெமோக்ராட்டிக் கட்சியை பெருமள வாக்களால் வெற்றி பெற வைத்து பில் டி பிளேசியோ நியூயார்க் நகர முதல்வராகியிருக்கிறார். அமெரிக்க தாக்குதல்கள் இம்மாதம் நிறுத்தப்படாவிட்டால் அத்தியாவசியப் பொருட்கள் நேட்டோ படைகளுக்கு அனுப்பப்படும் கைபர் கணவாயை வழிமறித்து கண்ட போராட்டங்களை தான் ஏற்பாடு செய்வார் என்று இம்ரான்கான் எச்சரித்திருக்கிறார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.